أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل وسلم وبارك على حبيبك وخليلك ورسولك محمد وعلى آله وأزواجه وذرياته والتابعين لهم بإحسان إلى يوم الدين وبعد. قلت لكم يا الله بمريان ملين الحمد لله تنرد فلا وهم غليل صحيح البخاري لرد كتاب التوحيد يندر أتيا يتين عن فريد توريكتو إذا أتيا يتين الله ويبتيا அறிவை நாம் கற்று வருகிறோம். நம்மை படைத்த ரப்பு யார், அவனுடைய பண்புகள், அவனுடைய குணங்கள், அவனுடைய உள்ளமையின் தன்மைகள் என்ன என்பதை பற்றி குர்ஆன் சுன்னாவுடைய வெளிச்சத்தில் கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள் விளங்கிய அந்த அடிப்படையிலே நாம் பெற்று வருகிறோம். இது அல்லாஹ் தபாரக்கு வச்சால நமக்கு செய்த மிகப்பெரிய உதாரணம். உலகத்தில் நீங்கள் எதை தெரியவில்லை என்றாலும் அதனால் நீங்கள் ஒரு நஷ்டவாளியாக ஆகிவிட்டீர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ்வை அறியவில்லை என்றால் அதுதான் அறியாமையிலேயே மிக கேவலமான அறியாமை. ஜஹ்லில் அறியாமையிலே மனத்தனத்திலே மிக கேவலமான ஒரு மனத்தனம் இருக்கிறது என்றால் ஒரு அடியான் தன்னை படைத்த ரப்பை அறியாமல் இருப்பது, அவருடைய சிபத்துகளை அறியாமல் இருப்பது. அல்லாஹ் சுபஹானஹு வதஆலா நமக்கு இந்த வகுப்பின் மூலமாக அந்த ஒரு கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்ததற்கு நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வகுப்பிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த பகுதியிலே அல்லாஹ்வை பற்றி உண்டான சிபத்துகளை குர்ஆனிலிருந்து அப்படியே ஹதீஸிலிருந்து அப்படியே நமக்கு எடுத்துச் சொல்வார்கள். இடையிடையே சஹாபாக்களுடைய கூற்றுகளை தாபியீன்களுடைய கூற்றுகளை நமக்கு விவரித்துக் கொண்டே வருவார்கள். இங்கே பல விஷயங்களை இமாம் அவர்கள் புரிய வைத்துக் கொண்டே வருவார்கள். இன்றைய பாடத்தில் இமாம் அவர்கள் நமக்கு ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி சர்ச்சை செய்கிறார்கள். அதாவது எந்த ஒரு வார்த்தையை கவனமாக கேளுங்க, எந்த ஒரு வார்த்தையை அல்லாஹ் தபாரக்கு வதஆலா தன்னோடு தனக்கு சேர்த்து சொல்லி இருக்கிறானோ அந்த வார்த்தையை அல்லாஹ்விற்கு நாம் சொல்வதில் எந்த தவறும் இல்லை. புரிகிறதா? புரியுதுங்களா? ஒரு வார்த்தையை ஒரு சிபத்தை அல்லாஹு தஆலா தன்னோடு சேர்த்து சொல்லி இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வே அந்த சிபத்தை தனக்கு சேர்த்து சொல்லும் போது அந்த இஸ்மை அந்த பெயரை தனக்கு சேர்த்து சொல்லும் போது நாம் அதை சொல்வது அவனுக்கு தவறாக ஆகுமா? நாம் அவனுக்கு அந்த சிபத்தை சேர்த்து சொல்வது தவறாக ஆகாது. காரணம் என்ன? அல்லாஹ் ஒன்றை தன்னோடு சேர்த்து சொல்கிறான் என்றால் தனக்கு தகுதியானது தனக்கு பொருத்தமானதைத்தான் சொல்வானே தவிர தனக்கு தகுதி இல்லாததை தன்னோடு சேர்த்து அவன் சொல்ல மாட்டான். இப்ப இங்கே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பாடம் அமைக்கிறார்கள். பாப் கௌலின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா ஷக்ஸுன் அல்லது லா ஷக்ஸ் அஸ்யரு மினல்லாஹ் பொதுவாக அரபியிலே வழக்கத்தில் இந்த ஷஹ்சுன் என்ற பதம் ஒரு மனிதனை குறிப்பதற்கோ நாம் கண்ணால் பார்க்கின்ற ஒரு உருவத்தை குறிப்பதற்கும் சொல்லப்படும். ஆனால் அரபியினுடைய லுகா இலக்கண அந்த அகராதியின் அடிப்படையிலே, மொழியின் அடிப்படையிலே ஷஹ்சுன் என்பது ஒரு பொதுவாக உள்ளமையிலே காணப்படுகிற அல்லது உள்ளமையிலே இருக்கின்ற ஒரு பொருளை குறித்து. அந்த பொருளுடைய விவரம் நமக்கு தெரிந்தாலும் சரி தெரியவில்லை என்றாலும் சரி, இப்போ உதாரணத்திற்கு தமிழிலே சொல்வதாக இருந்தால் ஒரு நபர், அவ்வளவு. இப்ப இந்த நபர் என்பது மனிதராகவும் இருக்கலாம், ஒரு விலங்காகவும் இருக்கலாம், வேறு ஒரு பொருளாகவும் இருக்கலாம். எப்படி இந்த நபர் என்ற பதம் ஒரு பொதுவாக இருக்கிறதோ, இந்த ஷஹ்சுன் என்பதற்கு இந்த நபர் என்ற தமிழ் வார்த்தை கொஞ்சம் நெருக்கமாக இருக்கலாம். இப்ப இந்த ஷஹ்சுன் என்ற பதத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்கிறார்கள். எப்படி? லா ஷஹ்ஸ அஸ்யரு மினல்லாஹ், அல்லாஹுவை விட ரோஷக்கார ஒரு நபர் இல்லை. அல்லாஹுவை விட ரோஷக்கார ஒரு நபர் இல்லை. இங்க நல்லாக புரிய வேண்டும். அல்லாஹு தாலா அல்லது அல்லாஹுடைய தூதர் சொல்லாமத்திலும் அல்லாஹுடைய பெயர்களாக சிலவற்றை சொல்வார்கள். அல்லாஹுடைய தோழமாக இருக்க வேண்டும், பெயர்களாக சிலவற்றை சொல்வார்கள். எப்படி? உதாரணமாக அர் ரஹ்மான், அர் ரஹீம், அல் அலீம், அல் ஹபீர், அல் அஸீஸ், அல் கரீம், இவையெல்லாம் அல்லாஹு தஆலா தன்னுடைய பெயர்களோடு சேர்த்து தன்னுடைய பண்புகளாக, தன்னுடைய அழகிய பெயர்களாக. ஒலில்லாஹி அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹுவிற்கு மிக அழகிய பெயர்கள் உண்டு என்ற அடிப்படையில் அல்லாஹ் கூறுகிறான். அப்ப ஐயம்மா தத்உ ஃபலஹுல் அஸ்மாவுல் ஹுஸ்னா, நீங்கள் யாருமான் என்று அழையுங்கள், அல்லது யார் ரஹ்மான் என்று அழையுங்கள், அல்லது யார் ஃபாலித் என்று அழையுங்கள், யார் ரஹீம் என்று அழையுங்கள், யார் கரீம் என்று அழையுங்கள், எல்லாம் ஒன்றுதான், எல்லாம் ஓர் இறைவனைத்தான் நீங்கள் அழைக்கிறீர்கள். இது பெயர்கள், புரிகிறதா? இரண்டாவது அல்லாஹ்வுடைய செயல், அல்லாஹ்வுடைய செயல். அல்லாஹு தஆலா சில விஷயங்களை தான் செய்வதாக சொல்கிறார். இப்ப உதாரணத்திற்கு யுதப்பிருல் அம்ர மின சமாஇ இலல், வானத்திலிருந்து பூமி வரை உள்ள காரியங்களை அவன் நிர்வகிக்கிறான். வானங்களிலிருந்து பூமி வரை உள்ள எல்லா காரியங்களையும், மழை எப்போது பெய்ய வேண்டும், காற்று எப்போது அடிக்க வேண்டும், வெயில் எப்போது, குளிர் எப்போது, உணவு எப்போது, மக்களுக்கு வசதி எப்போது, பஞ்சம் எப்போது, யாருக்கு எதை எப்போது கொடுப்பது என்று எல்லா காரியங்களையும் அவன் திட்டமிட்டு நிர்வகிக்கிறான். இங்கே செயலாக, செயலாக பயன்படுத்தப்படுகிறது, யுதப்பிரு நிர்வகிக்கிறான். இப்ப இதிலிருந்து நிர்வாகி என்ற ஒரு பெயரை எடுத்து அல்லாஹ் ஒரு நிர்வாகி, அல்லாஹ் முதப்பிர் என்று பொதுவான பெயராக சொல்லலாமா என்றாலும் சொல்லக்கூடாது. இப்படி சொல்லலாம், வானம் பூமிகளின் காரியங்களை நிர்வகிப்பவனே என்று சொல்லலாம். வானம் கவனமாக கேட்க வேண்டும், வானம் பூமிகளின் காரியங்களை நிர்வகிப்பவனே என்று சொல்லலாம். ஆனால் பொதுவாக நிர்வாகி, அல்லாஹ்வுடைய பேரர்கள் ஒன்று நிர்வாகி அப்படின்னு சொல்லலாமா? சொல்லலாம். இப்ப எப்படி ரஹ்மான் என்று சொல்கிறோமோ, இப்ப ரஹ்மான் என்பதை நாம் செயலாகவும் பயன்படுத்தலாம், பெயராகவும் பயன்படுத்தலாம். மகா கருணையாளனே யா ரஹ்மான், அதே போல யர்ஹம், அல்லாஹ் கருணை காட்டுவான் என்று பெயர் செயலாகவும் பயன்படுத்தலாம், ரஹ்மான் என்று புரிகிறதா பெயராகவும் பயன்படுத்தலாம். ஆனா இந்த யுதர்பில் என்பதை செயலாகத்தான் நாம் பயன்படுத்துவோம், அவருடைய இஸ்மாக நாம் பயன்படுத்த மாட்டோம். புரியுதுங்களா? அல்லாஹ் பெயர் சொல்லும்போது அல்லாஹ் ரஹ்மான் என்று சொல்வதை போல முதப்பீர் அப்படி சாதாரணமா வெறும் முதப்பீர் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அல்லது வெறும் முதீர் சொல்லலாமா? சொல்லக்கூடாது. யா முதப்பிரமா பிஸ்தமா வாத்தியோல, வான பூமிகளின் காரியங்களை நிர்வகிப்பவனே என்று வேண்டுமானால் அழைக்கலாம். புரியுதா? சரி, இப்ப நீங்க ரெண்டு விஷயத்தை தெளிவா தெரிந்து கொண்டீர்கள். ஒன்று என்ன? அல்லாஹ்விற்கு சில பெயர்கள் உண்டு, அந்த பெயர்களை அல்லாஹ் தன்னோடு சேர்த்து சொல்லி இருக்கிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வோடு சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். நாமும் சொல்லலாம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மானிர் ரஹீம். அதே போல மாலிகி யௌமித்தீன், அதே போல அஜீஸ் கரீம் இந்த பெயர்களை கூட சில செயல்களை அல்லாஹ் தனக்கு சொல்லுகிறார். அந்த செயல்களை செயல்களாகத்தான் அல்லாஹுக்கு வர்ணிக்க வேண்டும். அதற்கு ஒரு உதாரணம் சொன்னோம், யுதப்பிர் என்ற வார்த்தை பெருவகிப்பு. அதே போல வஸ்தமாய் வமா பனாஹா, வானத்தின் மீதும் வானத்தை கட்டியவன் மீதும் சத்தியமாக. அப்ப பனா என்பதிலிருந்து பாணி எடுத்து அல்லாஹ் கட்டிடம் கட்டுபவன், கட்டக்கூடியவனே அப்படின்னு நம்ம பாதியின் இஸ்முஃபாயிலை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு பேரை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாது? எப்படி சேர்க்கலாம்? யாவானிய சமாவாசி வளர்ந்து வான பூமிகளை கட்டியவனே அப்படி வேண்டுமானால் சொல்லலாம். சும்மா கட்டிடம் கட்டுபவனே என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இப்ப ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப இந்த இரண்டும் அல்லாமல், இந்த இரண்டும் அல்லாமல் சில பொதுவான வார்த்தைகள் அரபியில் இருக்கின்றன. இந்த இரண்டும் அல்லாமல் சில பொதுவான வார்த்தைகள் அரபியில் இருக்கின்றன. பொதுவாக அல்லாஹவை பற்றிய சிபத்துகளை, அல்லாஹ்வுடைய உள்ளமைகளை நாம் சொல்லும் போது குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ அந்த பொதுவான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த பொதுவான வார்த்தையை நாம் பயன்படுத்துவதிலே எந்த தவறும் இல்லை. இப்ப அந்த அடிப்படையில தான் இந்த ஷக்ஸ் என்ற வார்த்தை, இந்த அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கருத்தை சொல்லும் போது, ஒரு கருத்தை, ஒரு விஷயத்தை நமக்கு புரிய வைக்கும் போது, அப்ப அந்த வாசகத்தின் தொடரிலே பொதுவான ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுக்கும் பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதில் எந்த தவறும் இல்லை. அப்ப ரோஷம் மிக அதிகமாக அல்லாஹ்விற்கு வருவதை விட வேறு எந்த நபருக்கும் வராது. இப்படி சொல்றதுனால அல்லாஹ் அவன் நபர் என்று சொல்லிட்டான், மனிதர் என்று சொல்லிட்டான் அப்படியே அர்த்தமா இல்லை. நபர் என்பது ஒரு பொதுவான வார்த்தை, உள்ளவையில் இருக்கின்ற ஒருவரை குறிப்பிடுவதற்குரிய வார்த்தை. அது மனிதனுக்கு பொருந்தலாம், யாருக்கு வேண்டுமானாலும் பொருந்தலாம். இப்படி பொதுவான வார்த்தையை அல்லாஹ்வுக்கு பயன்படுத்துவதிலே சொல்லுங்க, நீங்க புரிஞ்சிருச்சுன்னா நீங்க பதில் சொல்லுவீங்க, எந்த தவறும் இல்லை. சரியா? இப்ப பாருங்க ஒரு முக்கியமான ஹதீஸ நம்ம இப்ப படிக்க போறோம். முகீரா இப்னு ஷுஅபா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல எழுத்தாளராக இருந்த அந்த தாபிஈ அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஅத் இப்னு உபாதா அன்சாரிகளுடைய ஒரு முக்கியமான தலைவர், அவரை சொல்கிறார், லவ் ரஐது ரஜுலன் மஅ மர்தி லதரப்துஹு பிஸ்ஸைஃபி கைர முஸ்ஃபஹி, நான் என் மனைவியோடு வேறொரு ஆண் இருப்பதை பார்த்து விட்டால் என் வாளை தலைகீழாக திருப்பாமல் நேராக வைத்தே அவனை வெட்டி விடுவேன். வாளுக்கு ரெண்டு பகுதி, ஒரு பகுதி கூர்மையா இருக்கும், இன்னொரு பகுதி தட்டையா இருக்கும். சும்மா கோபத்தில் கண்டிக்கிறதுக்கு அல்லது ஒரு மிருகத்தையோ அல்லது ஒரு ஆலையை தட்டதுக்கு இந்த பக்கம் திருப்பி தட்டினா அழுத்தப்படுமே தவிர வெட்டக்கூடாது. ஆனா அதே நேரத்தில் இந்த பக்கம் திருப்பி லேசா இப்படி டச் பண்ணாலே ஆழமாக விட்டு விழுந்துவிடும். அப்ப அந்த நபித்தோழர் என்ன சொல்கிறார், நான் என் மனைவியோடு இன்னொரு ஆணை, வேறொரு அந்நிய ஆணை பார்த்து விட்டால் வாளை திருப்பாமலேயே நான் அவரை அடித்து விடுவேன், வெட்டி விடுவேன். துரு விசை இவர் என்ன சொல்கிறார், இவருடைய அந்த ரோஷம், இவருடைய அந்த வேகம், இது பொதுவாக எல்லா ஆண்களுக்கும் உள்ளது. சரதுபுண உபாதாவிற்கு அந்த ரோஷம் என்பது, கோபம் என்பது ரொம்ப அதிகமா. என் மனைவியோடு இன்னொரு ஆணை, எந்த நிலைமையெல்லாம் இரண்டாவது அவங்க பேசுறேன், இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தாலே நான் எதுக்கு வந்தேன், ஏன் வந்தேன், அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், வாழை எடுத்து அவன் வெட்டிட்டு தான் அடுத்து பேச்சு பேசுவேன் அப்படிங்கிற. ஆனா இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லிக்கிறது, அப்படி வெட்டலாமா? ஒரு தனி மனிதன் வீட்டுல, ஒரு வீட்டுல ஒரு பொருளுக்கு நல்லா பாதுகாக்கணும், நம்ம பிள்ளைங்களையும் நம்ம எல்லாருமே திருநீர் சரி செய்தி வருது, நம்ம செய்ய வேண்டியலாமா? அது கலீஃபா இடத்துல கொண்டு போகப்படணும், செய்தி மனிதத்திலே கொண்டு போகப்பட வேண்டும். தாரு கலாவிற்கு நீதியகத்திற்கு அங்கே செல்ல வேண்டும் அந்த செய்தி. அவங்க ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணி அவங்க தான் தீர்ப்பு சொல்லுவாங்க. வீட்டுல எல்லாரும் தீர்ப்பு சொல்லலாமா? வீட்டுல எல்லாரும் தீர்ப்பு சொல்லக்கூடாது. வீட்டுல எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் தான் பண்ணலாம். நன்மையை ஏறி தீமையை தடுக்கலாமே தவிர புதுதுகளை தண்டனைகளை வீட்டிலே நாம் நிறைவேற்றக்கூடாது. அப்போ அப்படி சினாவே செஞ்சிட்டாலும் அதுக்கு தண்டனை என்ன? அதை ஜினா செஞ்சிட்டேன்னு ஒருத்தர் ஜினா செஞ்சிட்டாருன்னு காலி இடத்துல போய் முதல்ல சொல்லணும். அப்படி சொல்லும் போது சும்மா ஒருத்தர் தனியா போய் சொல்ல முடியாது. நாலு சாட்சியை கூட்டிட்டு போய் தான் சொல்லணும். இல்லாட்டி இவருக்கு அடி விடும், இல்லாட்டி இவருக்கு அடி விழுந்துடும். இஸ்லாம்ல அவ்வளவு கட்டுப்பாடு இருக்கிறது. அப்ப இப்படிதான் இந்த ப்ரொசீஜர் எல்லாம், இந்த ஒழுங்குமுறைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனா இவர் என்ன சொல்றாரு? அப்படிலாம் போய் நாலு சாட்சியை நான் தேடிட்டு இருப்பேனா? நான் முதல்ல கதையை முடிச்சிருந்தா அது பாப்பாங்க. அதாவது அவருடைய அந்த வேகம். அப்ப அதனால அந்த சஹாபி வந்து குர்ஆன் புரியல, ஹதீஸ் புரியல இல்லை. அவருடைய அந்த ஈமானுடைய வேகம், அந்த பத்திரித்தனம், ஒழுக்கத்தினுடைய வேகம், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு இப்படியா அப்படின்னு அந்த ஒரு வேகத்தை அவர் சொன்னார். அதுக்கு பின்னாடி அவர் அவங்களை தர்பியத்து பண்ணாங்க. குர்ஆனுடைய ஆயத்து இப்படித்தான், ஹதீஸ் இப்படித்தான் கேட்டுக்கொள்றார். இதான் சஹாபாக்களுடைய அந்த ஒரு அமைப்பு. இப்ப ரசூலுல்லாஹிக்கு இந்த செய்தி போய் சேர்கிறது. இப்ப இந்த ஹதீஸ் இன்னைக்கு உள்ள விஞ்ஞானிகள் கையில கிடைச்சதுன்னா பாருங்க, இவர் ஒரு சஹாபியா, இவரு குர்ஆன் இப்படி சொல்லுது, ஹதீஸ் இப்படி சொல்லுது, அவரு பாருங்க, அவர் வந்து வெளியே அவர் பாருங்க, அவருக்கு மாற்றமே தெரியல, முடிஞ்சு அவ்வளவுதான். யாருக்கு மார்க்கம் தெரியல? உனக்கு தான் தெரியல மார்க்கம். ஜாதி யாரு? நீங்கதான் ஜாதி. ஏன் அந்த நபி தோழர்களையும் அவர்களுடைய ஈமானையும் அவர்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் இருந்த அந்த தேட்டத்தையும் மார்க்கத்தின் மீதும் ஒழுக்கத்தின் மீதும் இருந்த அவர்களுக்குரிய அந்த வேதத்தை புரியாத நீதான் ஜாதி. அப்படி இந்த இடத்துல சாக திட்டுவதாக இருந்தால் ஓப்பனா சொல்றேன், சாக திட்டுவதாக இருந்தால் அவர்களை திட்டுவதற்கு மிக தகுதி உடையவர் யார்? முதல்ல அல்ல, மேலே இறங்கிவான். என்ன இது? சாது வந்து ஒரு முனாபிக்காகவோ அல்லது தவறான வார்த்தையை சொல்லி இருந்தால் ரசூல் சொல்றதுக்கு முன்னாடி அந்த செய்தியை கேட்ட சகாபாக்கள் ரசூலாக சொல்றதுக்கு முன்னாடி அரிசிலிருந்து ஜிப்ரீல் அல்லா இறங்கியிருப்பான். அரிசிலிருந்து ஜிப்ரீல் அல்லா இறங்கி உங்க சோழன் ஒருத்தர் இப்படி சொல்றாரு, ஒழுங்கா இருந்து சொல்லுங்க. அவர் நூற்றுக்கணக்கான வசனங்கள் அவர்கள் செய்ததை போற்றியும் இருக்கிறது, முனாபிக்குகள் செய்த செயலை தூற்றியும் அல்லாஹ் கூடாது சொல்லி இருக்கிறார். சரி, அல்லாஹ்வுக்கு அடுத்து அவர்களை கண்டிப்பதற்கு தகுதி உடையவர்கள் யார்? நாம் யாருக்கும் எந்த அருகதையும் கிடையாது. நம்ம யாருக்கும் எந்த ஒரு அருகதையும், ஏன் லட்சம் தாவிழி ஒன்று சேர்ந்தாலும் கூட, லட்சம் தாவிழி ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒரு சகாமியை விமர்சனம் செய்வதற்கு தகுதி உடையவர்களால் லட்சம் தாவிழிகள் ஒன்று சேர்ந்தாலும் கூட ஒரு சகாமியை விமர்சனம் செய்வதற்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறது என்று அவர்களால் சொல்ல முடியாது, சொல்ல மாட்டார்கள். அப்படி எந்த தலைமையும் இதுவரை சொன்னது கிடையாது. அப்ப அவர்களுக்கு அடுத்து தலைமையே அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது என்றால் நம்மளாம் எம்மாத்திரம்? நம்மளாம் எங்கேயாவது குப்பையில போட்டா, அவர்களுடைய குப்பையில போட்டா கூட நமக்கு தகுதி கிடையாது. இப்ப அடுத்து கண்டிப்பதற்கு தகுதி உடையவர்கள் என்றால் யாரது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் என்ன நோக்கத்தில் இதை சொன்னார் என்பதை புரிந்து கொண்டார். வார்த்தை வார்த்தை வெளிப்படைகளை மட்டும் வைத்து தீர்ப்பளிப்பதாக இருந்தால் பிரச்சனை முத்தி போயிடும். அது என்ன நோக்கத்திலே சொல்லப்பட்டது என்ன? இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு பெரிய அத்தாவுக்கும் அப்பாவுக்கும் அல்லது அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இடையில ஒரு பிரியத்துல ஒரு சண்டை நடக்குது. அந்த பிரியத்துல அந்த புள்ள ஒரு வார்த்தையை சொல்றாரு அல்லது அம்மா ஒரு வார்த்தையை சொல்றாரு, அந்த வார்த்தைக்கு அப்படியே அர்த்தம் எடுத்துடலாமா? எடுக்க முடியுமா? அப்படி எடுக்க முடியாது. அப்படி ஒருவன் வெளியிலிருந்து ஒருவன் அர்த்தம் எடுக்கிறான் என்றால் அவன் உணர்வுகளையும் சூழ்நிலைகளையும் புரியாதான். உணர்வுகளையும் சூழ்நிலைகளையும் புரியாதவன், அவருடைய தீர்ப்பு எப்போதும் தவறாகவே இருக்கும். அப்ப இந்த வார்த்தையை கேட்டவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாரு தெரியுமா? ஃபகால் ஒரு சகடர் படிச்சிருந்தவனா? இங்க எதை பார்த்தார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சகடருக்கு ஒழுக்கத்தின் மீதுள்ள அந்த ரோஷத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். எதை பார்த்து? ஒழுக்கத்தின் மீது, அந்த பத்திரிக்கலத்தின் மீது, தனது கற்பை சுத்தமாக வைத்துக் கொள்வதன் மீது சாதுக்கு இருந்த அந்த ஈமானிய ரோஷத்தை பார்த்து சொன்னார்கள், சாதுடைய இந்த ரோஷத்தால் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறீர்களோ. சாதுடைய சத்தியமாக நான் அவன் தடுத்தான் அந்த ஆபாசங்கள், அசிங்கமான மானக்கேடான அந்த செயல்கள் வெளிப்படையாக இருந்தாலும் சரி, திரைக்குள் இருந்தாலும் சரி, காரணம் அதாவது ஒரு மன்னிப்பு கேட்பது, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வருவது, திரும்பி வருவது, மன்னிப்பு கேட்பது, இது அல்லாஹ்வை விட வேறு யாருக்கும் பிரியமாக இருக்க முடியாது. எனவே நான் நற்செய்தி சொல்பவர்களையும் எச்சரிப்பவர்களையும் அல்லாஹ் அனுப்பினார். மக்கள் திருந்தி அல்லாஹ்வின் பக்கம் மன்னிப்பு கேட்டு வர வேண்டும் என்று. அப்ப திருந்தி மன்னிப்பு கேட்டு வருவது எல்லோருக்கும் பிடிக்கும். ஒரு பையன் திருந்தி வீட்டுக்கு வருகிறான் என்றால் தந்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கோடி சொத்து பெறுவதை விட அவருக்கு எல்லாம் பிரியமாக இருக்கும். ஒரு மனைவி திருந்துகிறார், ஒரு கணவர் திருந்துகிறார், ஒரு மாணவர் திருந்துகிறார், ஒரு தொழிலாளி திருந்துகிறார் என்றால் அவர்களுக்கு, மனிதர்களுக்கு எவ்வளவு விருப்பமாக இருக்கும். அப்ப அல்லாஹ்விற்கு அது ரொம்ப பிடிக்கும். யாரும் இல்லை இப்படி புகழ் விருப்பம் உள்ளவர்களாக அல்லாஹ்வை விட அல்லாஹ்வுக்கு புகழ்வது ரொம்ப பிடிக்கும். ஆகவேதான் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கிறார். அப்ப இந்த ஹதீஸுடைய ஒரு பெரும் பகுதியை இதற்கு முன்னாடி உள்ள பாடத்திலேயே நம்ம விவரமாக சொல்லி இருக்கிறோம். அப்ப இந்த ஹதீஸ்ல நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? இந்த பொதுவான ஒரு வார்த்தை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு பொதுவான இடத்திலே பயன்படுத்துவதால் எந்த விதமான தவறும் இல்லை. அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கும் போது, அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல் பயன்படுத்தி இருக்கும் போது, அப்ப நாம் அதை அப்படியே அதே அடிப்படையில பயன்படுத்தும் போது, அதே கருத்திலே அதை கையாளும் பொழுது அதை தவறு என்று சொன்னால், இந்த தவறு என்ற குற்றம் யார் மீது சாரும்? மார்க்கத்தை நமக்கு எடுத்து சொன்ன தூதரின் மீது சாரும். அல்லாஹ்விற்கு எதை சொல்ல வேண்டும் என்று விளங்கி தெளிவாக நபி சொல்லாமல் ஒரு குழப்பமான வார்த்தையை சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் என்று ஒரு, அப்படி ஒரு தெளிவான அழிவு இல்லாத அழகிய முறையிலே கற்பிக்கப்படாத ஒரு தூதரை அல்லாஹ் நமக்கு நபியாக அனுப்பவில்லை. அல்லாஹ்விற்கு எதை சொல்ல வேண்டும், எதை சேர்க்க வேண்டும் என்று தெளிவான அழிவு கற்பிக்கப்பட்ட ஒரு நபியைத்தான் அல்லாஹ் நமக்கு அனுப்பியிருக்கிறான். அடுத்து இரண்டாவது பாடம். இந்த இரண்டாவது பாடத்திலே இதிலும் ஒரு பொதுவான ஒரு வார்த்தையை தான் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இங்கே குறிப்பிடுகிறார். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல குல் ஐயு ஷைஇன் அக்பரு ஷஹாதத்தன், குல் ஐயு ஷைஇன் அக்பரு ஷஹாதத்தன், நபியே நீங்கள் சொல்லுங்கள் சாட்சியால் அல்லாஹுவை விட பெரிய ஒன்று இருக்கிறதா? இப்ப இது வந்து தமிழ்ல நம்ம சொல்ற சூரத்துல நாம் ஆறாவது அத்தியாயத்தினுடைய 19வது வசனம், ஆறாவது அத்தியாயத்துல 19வது வசனம். இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் தபாரக்கு என்ன சொல்கிறார், ஷை உன் என்ற வார்த்தையை தனக்கு பயன்படுத்துகிறார். சொல்லுங்க, ஷை உன், ஷை உன். பொதுவா இதற்கு தமிழில் சொல்லும் போது ஒரு பொருள், ஒரு வஸ்து, ஒரு சாமா என்று சொல்லப்படும். ஒரு பொருள், ஒரு வஸ்து, ஒரு சாமா அப்படின்னு சொல்லப்படும். ஆனா இதுக்கு லுகா அகராதி அடிப்படையில, மொழி அடிப்படையில பார்த்தா உள்ளவையில் மோஜூதில் எப்படி முன்னாடி ஷக்ஸுங்களை வார்த்தை சொன்னோம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த பொருளுக்கு வேண்டுமானாலும், அது உயிருள்ள பொருளா இருந்தாலும் சரி, உயிருள்ள உயிர் இல்லாத பொருளா இருந்தாலும் சரி, மனிதனா இருந்தாலும் சரி, அல்லது மிருகமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் செய்யக்கூடிய என்பதை சொல்றோம். அது ஒரு பொருள் தான். மருத்த யாரு? மருத்த ஒரு பொருள். ஆடு யாரு? அது ஒரு பொருள். அப்ப செய்யும் என்பது ஒரு பொருள், ஒரு வஸ்து. அப்ப இந்த செய்யும் என்ற வார்த்தையை அல்லாஹ் தனக்கு பயன்படுத்தி இருக்கிறார். புரியுதா? குல் ஐயு ஷைஇன் அக்பரு ஷஹாதத்தன், நபியே நீங்கள் கேளுங்கள், சாட்சியால் அல்லாஹ்வை விட பெரிய வஸ்து ஒன்று இருக்கிறதா என்றால் அவங்க என்ன பதில் சொல்றது? அவங்களுக்கு பதிலே தெரியாது. குல் இல்லா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்தான் பெரிய வஸ்து, அல்லாஹ்வுடைய சாட்சி தான் பெரிய சாட்சி, அல்லாஹ்தான் பெரிய சாட்சி சொல்பவன். அப்ப இந்த இடத்துல ஷைஉன் என்ற வார்த்தை அல்லாஹ்வோடு சேர்த்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ மௌஜூத் உள்ளவையில் குறிக்கக்கூடிய எதை வேண்டுமானாலும் ஷைஉன் என்பதை கொண்டு நாம் குறிப்பிடலாம். அப்போ அல்லாஹ் உள்ளவையில் உள்ளவன் தான், மௌஜூத் இல்லாத ஒருவன் அல்ல. எனவே அவனுக்கும் பொதுவான அடிப்படையில் பொதுவான ஒரு கருத்தை சொல்லும் பொழுது இந்த ஷைஉன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருப்பதில் எந்த தவறும் இல்லை. ஏன் இது யார் பயன்படுத்துறாங்க? அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறார் குர்ஆன். சரி, அப்போ ஃபஸ்தம்மல்லாஹு தஆலா நஃப்ஸஹு ஷைஅன், அல்லாஹ் தனக்கு அவர் ஷைஉன் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனா இங்க யார் ஷை அப்படின்னு பேரா சொல்லிக்குவாங்க என்று கூடாது. புரியுதா? முன்னாடி அதே போல யார் ஷக்ஸ் அப்படின்னு சொல்லி அழைத்து பெயரா சொல்லி துவா கேட்டார். பெயரா சொல்லி துவா கேட்பதற்கும் பொதுவாக பயன்படுத்தப்படுவதற்கும் இடையில் உள்ள வித்தியாசத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேன், புரிந்து கொள்ளுங்கள். அல்லாவே சொல்லியிருக்கா ஐயு செய்யும், அப்ப நான் யா செய், பஸ்துவே எனக்கு உதவி செய் அப்படின்னு கேட்கலாமா? அப்ப அல்லாஹு தனக்கு செய் என்று சொல்லியிருக்கிறார். சம்மன் நபி சுல்லாஹிஸ்லாம் அல்போ ஆக செய்கிறார். அதே போல ரசூல் சுல்லாஹிஸ்லாம் குர்ஆனுக்கும் ஷை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். இங்க சம்மன் பேர் வச்சிருக்கிறார்கள், குறிப்பிட்டிருக்கிறார்கள். குர்ஆன் ஒரு வஸ்துவா இல்லையா? வஸ்து. குர்ஆன் ஒரு பொருளா இல்லையா? ஒரு பொருள். பொருள் வஸ்து என்று வந்ததற்கு பிறகு அதிலும் கேட்டகிரி உயர்வு தரதா என்பது வேறு. சரியா? அப்ப ஒவ்வொரு சிபத்தும் என் சிபாத் இல்லாஹி தஆலா. அப்ப குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய சிபத்துல ஒரு சிபத். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுக்கு ஷை என்று சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் தனக்கு ஷை என்று சொல்லி இருக்கிறார், அது எந்த தவறும் இல்லை. இப்ப உதாரணத்துக்கு 28வது அத்தியாயத்தினுடைய 88வது வசனம், 28ல் 88வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல்லு ஷைஇன் ஹாலிகுன் இல்லா வஸ்துஹு, எல்லா வஸ்துக்களும் அழிந்துவிடும், எல்லா வஸ்துக்களும் அழிந்துவிடும், அல்லாஹ்வின் முகத்தை தவிர. அப்ப எல்லா வஸ்துக்களும் அழிந்து விடும் வரும் பொழுது அதிலிருந்து அல்லாஹ் தன்னை தனது முகத்தை நீக்குகிறார். அப்ப இந்த இடத்துல அரபியினுடைய சட்டப்படி அரபி சட்டம் புரிந்தவர்களுக்கு புரியலாம், இஸ்திஸ்னா முத்தஸில். இப்ப ஜால் கௌமு இல்லா ஜைதும், மக்கள் வந்தார்கள் ஜெயிதை தவிர. அப்ப ஜெயித் என்பவர் மக்கள் ஒருத்தர். இப்ப ஜால் கௌமு இல்லா ஹிமாரன், மக்கள் வந்தார்கள் கழுதையை தெரியல அப்படின்னு சொன்னா கழுத மக்கள் கட்டுப்பட்டவங்க கிடையாது. புரியுதா? ஷைஉன் என்பதில் அல்லாஹ்வும் அடங்குவார். எல்லா வஸ்துக்களும் அழிந்து விடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ வஸ்துன்னு சொன்னா பொருள்னு சொன்னா அல்லாஹ்வும் வருவானா அப்படின்னு சந்தேகம் வரும்போது இல்லா வருகிறது, அல்லாஹ் தன்னை தவிர நான் அறிய மாட்டேன், என் முகத்திற்கு அறிவு இல்லை, என் உள்ளமைக்கு அறிவு இல்லை என்று அல்லாஹ் இந்த இடத்தில் இஸ்திஸ்னா நீக்கி விடுகிறான் தன்னை. அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா கஸஸுடி 88வது வசனத்தில் அல்லாஹ் தபாரக வ தஆலா தன்னை ஷை என்பதில் உள்ளே கொண்டு வந்திருக்கிறான். இப்ப பாருங்க, இப்ப குர்ஆனுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷைஉன் என்று சொல்லியிருக்கார், குர்ஆனுக்கு ஷைஉன் என்று சொல்லியிருக்கிறார். ஒரு நீண்ட ஒரு ஹதீஸ், ஒரு பெண்மணி வருகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில், யா ரசூலல்லாஹ் வஹத்து நஃப்ஸி லக, அல்லாஹ்வின் தூதரே நான் என்னை உங்களுக்கு அன்பளிப்பு செய்தேன். அல்லாஹு அக்பர். தன்னை யாருக்கு அன்பளிப்பு செய்ய வேண்டுமோ, இந்த உலகத்தில் யாரை விட சிறந்த மனிதர் இல்லையோ அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அந்த பெண்மணி அன்பளிப்பு செய்தார்கள். அல்லாஹு சிறந்த அன்பளிப்பா இல்லையா? சில பேரும் பார்த்தா எனக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க என்னோடதான் இருக்கிறாங்களா, அவங்க தனியா வேற ஒரு உலகத்தில் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு முகம் ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. பார்வை என்ன பார்த்துக்கிற மாதிரி தெரியுது, ஆனா சிந்தனை வேறக்கே இருக்க மாதிரி தெரியுது. இல்லாட்டி சில பேர் இப்படி யோசிக்கலாம், ரசூல் சுல்லாஹி இந்த மாதிரி அன்பளிப்பு செய்தாங்கன்னு சொன்னாங்க, நமக்கு யாரும் இந்த மாதிரி அன்பளிப்பு செய்ய மாட்டேங்கிறாங்கல்ல அப்படி சில பேருக்கு யோசனையா இருக்கலாம். அதெல்லாம் அந்த காலத்துல மூமினான பெண்கள் இருந்த காலத்துல நடந்த காலம் நல்லா இருக்கு. இப்ப எங்க மூமினான பெண்கள் இருக்காங்க, இங்க எல்லாம் பைசாவால பெண்கள் தான் இருக்காங்க. எப்படி எல்லாம் காத்து துன்யா தான், துன்யா தான், துன்யா கொடுத்தா பல்லெல்லாம் வெளியில, துன்யா இல்ல காசு பணம் இல்ல அவ்வளவு. நீங்க என்ன தரனா தப்புவாதாரியா இருந்தாலும் சரி, உன்னோட வாழ்ந்து எனக்கு என்ன பலன், உன்னோட வாழ்ந்து எனக்கு என்ன பலன். அல்ல நம்ம பெண்களை நமது தாய்மார்களாக இருந்தாலும் சரி, மனைவிகளாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அவர்களை அல்லாஹ் திருத்துவானாக. ரொம்ப கெட்டு போய்கிறது, ரொம்ப கெட்டு போய்கிறதுக்கு அல்லாஹ் திருத்தம் செய்வானாக. அப்ப அந்த பெண்மணி பார்க்க திருமணம் முடிக்க வேண்டும் என்று அவசியப்பட்டார்கள். இது நம்முடைய சப்ஜெக்டுக்கு கொஞ்சம் வெளியில தான் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்து அதை சொல்லிப்ப அவசியமா இருக்கிறதுனால, தான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். சரியா? அப்ப திருமணம் ஹலால், இதுல வைக்கப்படலாமா? வைக்கப்படலாம். ஹராம்ல வைக்கப்படணும், விலகி போயிடும். ஹராம்ல சொல்லுங்க, ஹராம்ல வைக்கப்படணும், விலகி போயிருக்கும். ஹலால்ல வைக்கப்படக்கூடாது, துணியணும். ஹலால செய்யறதுல வெக்கமும் கிடையாது. ஏன் அல்ல ஹலாலாகிறது, நல்லவற்றை நீங்கள் தடுத்துக் கொள்ளாது. தேர்ந்தெடுக்கிறது இந்த உலகத்திலேயே பெஸ்டான மனிதர்கள் தேர்ந்தெடுக்கும். சரியா? அவங்க ஈமான் உள்ளவர்கள் அப்படி நினைத்தார்கள், காசு பணம் அப்படின்னு போயிருந்தாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கா பஞ்சம். சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுவும் பரதாரமனம் பரவலாக இருந்த காலமும் என்ன, ஆனா அவங்க எனக்கு மாப்பிள்ளையா வர்றது அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் தீன் அடிப்படையில் நினைச்சிட்டு அல்லாவுக்கு நெருக்கமானவர் யாருக்கு பார்த்தா நபியை விட வேற யாருமே கிடையாது. நேரா வந்து நின்றாங்க, இங்க வந்து நின்றாங்க. சூரா அல் அஹ்காஃப் 33-50. சரியா? 33-50 நேரா வந்து நேரத்தை பார்க்கல, மஜ்லிஸ்னு பார்க்கல. அதான் அந்த ஈமா, என்ன நான் செலக்ட் பண்ண இந்த செலக்ஷன் வந்து நேரா வந்து விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் செஞ்சுக்கிட்டு பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அதெல்லாம் பார்க்கல. யா ரசூலல்லாஹ் இன்னலி இலைக்கா கேட்ட அல்லாஹ்வின் தூதரே, அப்படிப்பட்ட உரிமை இஸ்லாமில் இருந்து இஸ்லாம் பெண்கள் அறிமுகப்படுத்துன்னு சொல்றாங்களே, உலகத்துல இப்படிப்பட்ட வரலாறு யாரும் பார்க்க முடியுமா? ஒரு பெரிய மன்னருடைய தர்பாரில் போய் ஒரு சாதாரண ஒரு பெண்ணு, மன்னரே நான் உங்களை கட்டிக்கிறேன், நீங்க என்ன கட்டிக்கிறீங்களான்னு கேட்க முடியுமா உலகத்துல? அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இந்த பெண் வருகிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு உங்கள் அளவிலே ஒரு தேவை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பாக்குறாங்க, வஹத்து நஃப்ஸி லக்க யா ரசூலல்லாஹ். அல்லாஹ் அக்பர். என்னை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து விட்டேன், என்னை மனப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை அப்படியே ஏற இறங்க பார்க்கிறார். பார்த்துட்டு மீண்டும் தனது உரையை தொடர்கிறார்கள். பயணம் முடிந்து விட்டது, தோழர்கள் கலைந்து சென்று விட்டார்கள். ஒரு தோழரை கூட அவர் மட்டும் உட்கார்ந்து இருக்கிறார்கள். ஆனால் அந்த பெண்ணுடைய மனதில் எந்த விதமான ஒரு சரணமும் இல்லை, பயமும் இல்லை, அச்சமும் இல்லை. நான் கேட்டதை நினைத்து ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கோபித்துக் கொண்டார்களா, வருத்தப்பட்டுக் கொண்டார்களா? எனது கேள்வி நபிக்கு கோபம் ஊட்டியதா, மகிழ்ச்சி ஊட்டியதா? ஏன் ஹலால் என்று தெரியும், இஸ்லாமிலே அனுமதிக்கப்பட்ட ஒன்று கேட்டார். ஹலால் என்று தெரியும், ஒரு வார்த்தை கூட சொல்லல, குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் பயம் நடந்திருக்கலாம் கண்டிப்பா. அதுக்கு பிறகு ரசூல் சல்லாஹு அலைஹி வஸல்லம் விலகி போனா அவ்வளவு சீக்கிரமா போயிடுவாங்க. அந்த முகத்தை பார்த்துக்கொண்டே இருக்கிறார்கள். நபியுடைய முகத்தை பார்த்ததற்கு பிறகு வேற எந்த பக்கமாவது பார்க்க மனசு வந்துவா? வீட்டுல இருக்கிறவங்க எச்சுடையாங்க ரசூல்லாவுடைய முகத்தில். யார் ரசூல்லா வீட்டுல இருந்த அழகான மனைவி, அழகான பிள்ளைதான், ஆனா உங்க நினைப்பு வந்தவன அவங்களா பார்த்துட்டு ஓடி வந்துட்டாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட தோழர்கள் எல்லாம் விலகி போனா எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அப்ப கூட அந்த பெண்ணு ஒண்ணுமே கேட்கல, மூலையில வந்து நிட்டவங்க அதான் சொல்லிட்டே இருக்கிறாங்க.
பொண்ணு பாக்குறதுக்கு 100 போட்டோ
எப்படி பொண்ணு பாக்குறதுக்கு என்னங்க போட்டோ பொண்ணு பாக்குறது? அதுக்கப்புறமா பொண்ணு பார்க்க போறாங்களா, அதுக்கு ஒரு விழா. அப்புறமா பார்த்த பொண்ணை கன்ஃபார்ம் பண்ண போறாங்களா, பார்த்து வந்துடும். அதுக்கப்புறமா கன்ஃபார்ம் பண்ண போறாங்களா, அதுக்கு ஒரு விழா. அப்புறம் என்கேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் கல்யாணம். இதெல்லாம் நடந்து முடியறதுக்கு இவன் சம்பாதிக்க சுத்தில பாதுகாண போயிடுது. மனுஷனுக்கு பிபி ஏறி போயிடுது, கொலஸ்ட்ரால் ஏறி போயிடுது, மனுஷனுடைய சொத்துல பாதுகாண போயிடுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலு பொம்பளை கட்டி கொடுத்து போட்டியாகி தெருவுக்கு வந்துட்டு சம்பாதிச்சதோ வெளிநாட்டுல பெரிய அளவுல சம்பாதிச்சாரு. அந்த தோட்டத்தை விட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இந்த வீட்டை கொடுத்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். சம்பாதிச்ச சொத்துல நாலத்தையும் விட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப இவர் எங்க இருக்காரு, வாடகை வீட்டுல இருக்கு. இந்த மாதிரி ஒரு உதாரணமா நூற்றுக்கணக்கான உதாரணத்தை சமூகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அப்ப அவர் என்ன சொல்றாங்க, ரொம்ப சைலண்டா, யார் சொல்லலாம், உங்களுக்கு அந்த பெண் தேவையில்லை என்றால் எனக்கு முடித்து வைக்கலாம். எப்படிங்க அந்த மாதிரி நீங்க சொல்லுங்களேன். இப்ப நீங்க உங்க தம்பியோ உங்க கூட்டாளியோ கூட்டிட்டு பொண்ணு பார்க்க போறீங்க, பொண்ணு பார்க்கற இடத்துல உங்களுக்கு பொண்ண முடியல. அவர் சொன்னாரு போய் கொண்டு கேட்டாரு பொண்ணு கேட்டாரு. ஒரு ஹிக்மத். உங்களுக்கு அந்த பெண் தேவையில்லை என்றால் எனக்கு மனம் முடித்து வையுங்கள் அந்த பெண்ணை அப்படிங்கிறாங்க. அந்த பெண்ணையோ உனக்கு எவ்வளவு கோல் கொடுப்பான், நான் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பளிப்பு கொடுத்து வந்தேன், நீ பகிர்ந்து என்ன பேசுற அப்படிங்கிறாங்களா? அப்படிப்பட்ட சமுதாயங்களே நம்ம நாள் சொல்லுவாங்க. அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. ஏன்? அவர்களுக்கு தேவை ஒரு ஹலாலான சூழ்நிலை, தனது ஒழுக்கத்தை மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஹலாலான துணை தேவை. ரசூலுல்லாஹ்வுக்கு அன்பளிப்பு கொடுக்கும், ரசூலுல்லாஹ்வுக்கு தேவையில்லை போல இருக்கு. ஏன்னா ரசூலுல்லாஹ் எது செஞ்சாலும் எங்க இருந்து ஒரு சட்டம் வரணும், வகி வந்தாலும் ரசூலுல்லாஹ்வோட மனம் முடிக்க முடியும், அவ்வளவுதான். வகி இல்லாம அவங்க இஷ்டத்துக்கு அவங்க விரும்பினாலும் அல்லாஹ் அனுமதி கொடுக்கும். لا يحل لك النساء من بعد. அல்லாஹ் நபியுடைய அந்த 9 மனைவிகள் பூர்த்தி ஆனோட அல்லாஹ் சொன்னா, நபியே இனி உங்களுக்கு பெண்கள் ஹலால் அல்ல, இனி உங்களுக்கு பெண்கள் யாரும் ஹலால் கிடையாது, முடிச்சு இனி திருமணம் உங்களுக்கு கிடையாது. அப்ப எல்லாமே சட்டம் எங்க இருந்து வருமா? அல்லாட்டு சயமும் அல்லாட்டிலிருந்து குறிக்கப்படணும். இந்த நேரத்துலதான் திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு முடிவு செய்யப்பட்டது நமக்கு தெரியாது. ஏன்னா நமக்கு வகி வராது. லவ்ஹுல் மஹ்ஃபூஸில் உள்ள அந்த மறைவான விஷயத்தை அறியக்கூடியவர்களும் நாம் அல்ல. ஆனா நபிக்கு வகி வந்து கொண்டிருக்கிறது. வகி வராத ஒரு செயலை மனையிற்றையாக அவர்களால் தானாக செய்ய முடியாது. அப்ப ரசூலுல்லாஹிசலம் அந்த பெண்ணுடைய விஷயத்தில் அமைதி காத்த உடனே அந்த பெண்ணும் அமைதியா இருந்துட்டு இந்த தோழர் சொல்றார், யார் சூழலா உங்களுக்கு தேவையில்லை என்றால் எனக்கு மனம் முடித்து வைங்கள். அந்த பெண்ணை பார்க்கிறாங்க ரசூல் சல்லல்லாஹு அந்த பெண் அதை ஏற்றுக்கொள்வதை கொண்டு அமைதியாக இருக்கிறார். பாருங்க எவ்வளவு அழகான திருமணம் நடக்கும் போது பாருங்க. கச்சேரி இல்லை, கும்மாளம் இல்லை, அங்கே காடுகள். சில பேர் காடு தேர்றதுக்காக வேண்டிய காலாண்ட காலி பண்ணான். இது திருமண காடு தேர்றானா? 4 மாதம் காலி இருக்கிறான். பத்திரிகை தேர்றது கடகடையா ஏறி ஏற்கான சேர்த்து வலிச்சு இது என்னங்க? பார்த்தா சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அப்புறமா டிசைன் பண்றது வேற, அதுக்கு கவரை தேடுறது முட்டாள்தனம். அது மனத்தனத்துல முட்டாள்தனத்துல அப்புறமும் ஒரு செய்திங்க, இன்ன தேதியில இன்னாருக்கு கல்யாணம் நடக்கும் போது இன்ன இடத்துல ஒரு SMS அறியணும், ஒரு பல்கு SMS போட்டு தட்டி விட வேண்டியதுதான். இப்ப வந்து ரொம்ப சீப்பா போச்சு, வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் அடிச்சு விட வேண்டியதான். இன்ஃபார்ம் தான் பண்ண சொன்னாங்க. ரசூலுல்லாஹிசலம் அழைக்க சொல்லவில்லை. கல்யாணத்தை பத்தி அறிவிப்பு செய்யுங்கள், அழையும் பின்னிக்கா. கல்யாணத்தை அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்னார்கள், கல்யாணத்திற்கு அழைக்க சொல்லவில்லை. எதற்கு அழைக்க சொன்னார்கள்? வலிமாறுவதற்கு அழைக்கலாம். எங்க அழைக்கணும்? பக்க சூட்டுக்காரங்களும் அழைக்கணும், முகல்லாக்காரங்களும் அழைக்கணும், தெருவுல உள்ளவங்களும் அழைக்கணும். இவர் தெருவுல உள்ளவங்களாம் ஊக்குவார். தெருவுல உள்ளவங்க பாப்பாங்க, சீன லைட்டா இருக்கு, விநாயக சக்தியா இருக்கு அப்படின்னு அம்மாடு பாமா போயிட்டே இருப்பான். அவன் வீட்டு பிள்ளைகளா இயங்கிட்டே இருக்கும். இவன் கூட்டிருப்பான் அங்கே இருந்து அமெரிக்கா இருந்து டிக்கெட் எடுத்து கொடுத்து கூட்டுருவான். சுப்பா ஆனந்த இறப்பு இல்லாத என்ன இப்ப நடக்குதா இல்லையா? நீங்க கையில சாப்பாடு கொண்டு வந்து இருக்கீங்களா அதையும் கொண்டு வாங்க. நானும் வீட்டுல கொண்டு வரேன். எல்லாத்தையும் கலந்து சுப்ரா விரிச்சு விட்டு ரசூலுல்லாஹ்வுடைய தாவத்தை சாப்பிட்டு எவ்வளவு சிம்பிள் லைஃப் பாருங்க, எவ்வளவு எளிமையான வாழ்க்கை பாருங்க. நோ டென்ஷன், டென்ஷனே ஆக கிடையாது. அஞ்சு வருஷமா நினைச்சா, அஞ்சு வருஷமா வீட்டுக்கே போலயா, மனை மக்களே பாப்பியா? பார்க்கவே இல்லை ஆரம்பிஷா. என்ன கொமடு ஒண்ணு இருக்கு ஆரம்பிஷா, அதுக்கு சேர்த்துட்டுதான் போன ஆரம்பிச்சா. இன்னும் இல்ல ஐயோ, இன்னும் அதான் ரசூலுல்லாஹி வலிமா. எது நான் உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்து நிறுத்தி வச்சு இருக்கிறவங்க எல்லாம் நீங்க சந்தோஷமா சாப்பிடுங்கன்னா வலிமா முடிஞ்சு போச்சு. சரி கைட்டான். இப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஃப்ரெண்டை பாக்குறாங்க, அந்த பெண்ணு பேசாம இருக்கிறாங்க. அப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டது? அனுமதி தெரிஞ்சு போச்சு. ஏன் அவங்களுக்கு தேவை ஹலாலான துறை? ரசூல்லா கிடைக்கலையே, அப்ப சஹாபாக்கள் யாரு வேணாலும் முக்கியம், சஹாபாக்கள் யாரு வேணாலும் முக்கியம். அதுவும் இந்த சஹாபி விரும்பி வேற கேட்கிறாரு. சரி அடுத்து என்ன நடக்கும் போது பாருங்க. அதான் அடுத்த தடவை பாட சம்மந்தப்படும். ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சரிப்பா கல்யாணம் பண்ணு சொல்லியே மகன் கொடுக்கணுமே, ஏதாவது இருந்தா கொண்டு வா. அல்லாஹ்வின் தூதரே உலகத்துல உனக்கு ஒண்ணுமே கிடையாது. அல்லாஹ்வின் தூதரே உலகத்துல எனக்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு இரும்புல ஒரு மோதலமாவது இருக்காமா போறது? இத்தகைய உலக காத்தமின் ஹதீதின் இரும்புல ஒரு மோதலமாவது இருந்தா போட்டு விட்டுருவோம்ப்பா மதுரை சுபஹானல்லாஹ் அப்படின்னு சொல்ற யார சொல்லா? ஒண்ணுமே கிடையாது சொல்லா. இன்னொரு அறிவிப்புல வந்து ஏதாவது வீட்டுல போய் தேடிட்டு வாங்க, ஏதாவது வீட்டுல போய் தேடிட்டு வாங்க. அப்புறம் தேடி 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 பார்த்துட்டு யார சூழலா சுதாரிச்சிடும். இந்த உடிச்சிருக்க பாருங்க, கீழே மேல போர்வ கூட இல்ல, கீழே உடிச்சிருக்க பாருங்க. இது மட்டும்தான் இருக்கு சொல்லா, இதை வேணா கொடுத்துட்டு பாரு. இதை கொடுத்த நீ அதான் உங்களுக்கு போட்டு, இதை நீ குடிச்சீங்கன்னா உனக்கு போட்டுக்கிறது என்ன இருக்கு? கொடுக்கறது தான் இருக்கு, அவனுக்கு சொந்தமாக்கிறது. உனக்கு சொந்த என்ன இருக்கு? நீ போட்டுக்கணும். குர்ஆனிலிருந்து ஏதாவது ஷை உள்ளத்தில் இருக்கிறதா? ஏதாவது பொருள் இருக்கிறதா? குர்ஆனில் பொருள் என்ன இருக்கும்? சட்டிப்பூட்டு சாமானா இருக்கும். குர்ஆனில் பொருள் என்ன? அப்ப அல்லாவுடைய ஆயத்தை நபிசுல்லாஹிசலம் செய்யும் என்று சொல்லி இருக்கிறார். சரி, நம்ம அந்த சம்பவத்தை முடிச்சுட்டு திரும்ப இந்த சட்டத்துக்குள்ள இருப்போம். அப்படியா அப்படின்னு கேட்டோம். அவரும் ரொம்ப சந்தோஷமா பதிவு. நம்மளால தான் இது ஓடிக்குவோம். ஏன் நம்மளுக்கு குரானு தெரியாது? குரானுக்கு வேற எல்லாமே தெரியும். அவருக்கு மாஸ்டர்ல யாரும் சொல்ல இதை முன்னாடியே கேட்டது பண்ணிக்கலாம். எப்படி எனக்கு தெரியும் சொல்ல சப்பேஷ் மரப்பிக்கலாக கரெக்டா ஓடுவேன். அல்லாவுக்கு ஹதீசு காஷியா ஓடுவேன். கற்றுக்கொடுத்து முடித்து வைத்து போங்க பொண்ணு ஜாலியாக மகளாக்கி உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த குர்ஆனுக்கு மகளாக நான் அந்த பெண்ணை உனக்கு மனம் முடித்து கொடுத்து விட்டேன். உலகத்துல சிறந்த மகள், இதை விட மகள் இருக்க முடியுமா? தி காஸ்ட்லியஸ்ட் மகள், தி பெஸ்டஸ்ட் மகள். எப்படி பெஸ்ட் கொடுங்க? பெஸ்ட், இதுக்கு மேல பெஸ்டே கிடையாது. ஏன் குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம். இப்ப விஷயம் என்ன தெரியுமா? இந்த சம்பவத்தை இதனுடைய ஒரு பாதிய குர்ஆனியா தான் சொன்னான். பாதிய எப்படிப்பட்ட உயர்ந்தவர்கள். சரி, இப்ப இது முடிஞ்சது. இப்படி நீங்க இருக்கா பண்ணுவீங்களா? எல்லாரும் சொல்லுங்க. அனுஷா நீங்க சொல்லுங்க. அது பல நிமிஷம் கவலைப்படாதீங்க. புதுசா சுண்ட தானம் பண்ண ஒண்ணு செய்வோம். நுர்பாய் தைரியமா சொல்லுங்க. எல்லாரும் கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகாதவங்க எல்லாரும் சொல்லுங்க. பயப்படாத இருக்காதீங்க. என்ன நிறைய பேங்க வந்திருக்கிறவங்க வார்த்தையை குர்ஆனுடைய வசனத்திற்கு குர்ஆனுடைய சூராவுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப இந்த குர்ஆன் என்பது யாருடைய சிபத்து? அல்லாஹ்வுடைய கலாம். அல்லாஹ்வுடைய கலாம் என்பது அல்லாஹ்வுடைய சிபத்து. அப்ப ஷைகுன் என்பது அல்லாஹ்விற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு அதை சொல்லி இருக்கிறார்கள். பொதுவாக அந்த வார்த்தையை பயன்படுத்தப்படுவதில் எந்த விதமான தவறும் இல்லை. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் அறிவதென்றால் அவருடைய குர்ஆனிலிருந்து அறிய வேண்டும். அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவிலிருந்து கண்ணியத்திற்குரிய நபித்தோழர்கள் தபீஈன்கள் பிறகு தங்கிக்குரிய இமாம்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற இந்த சிபத்து எனக்கு புரியல, இதை இப்படி புரிஞ்சா அப்படி பிரச்சனை, இதை இப்படி புரிஞ்சா இந்த சொல்ல வரும் என்றெல்லாம் நீங்கள் லாஜிக் பல்சபாக்களை பேசி அல்லாஹ்வுடைய சிபத்தை நிராகரித்து விடாதீர்கள். குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்ட அல்லாஹ்விற்கு பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகளுக்கு மாற்று பொருளை கூறியோ அல்லது அதை திருத்தியோ அல்லது அந்த அர்த்தங்களை நிராகரித்தோ நாம் அல்லாஹ்வுடைய சிபத்துகளில் குதர்க்கம் செய்தவர்களாக ஆகிவிடக் கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் நிறைவான தடுமாறாத ஈமானை தந்தருவானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இஹ்லாஸையும் பயனுள்ள அடிமையும் தந்தருவானாக. நாம் இன்ஷா அல்லாஹ் நாளை மகரிப் தொழுகின்றது சூரத்து பக்கராவுடைய தஃப்ஸீர் நடைபெறும். அனைவரும் கலந்து பயன்பெறுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.